தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இன்னும் பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் மரணத்திற்கு பிறகு இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு நிறைவாக நமக்கு தருகிறது. அதை குறித்து இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16, 17, 18 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 16, 17, 18 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ஏனெனில்
கர்த்தர் தாமே
ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு
உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவர்களோடு கூட
ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
இவ்விதமாய்
எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம்.
இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்ன, நம்முடைய நித்தியத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எந்தெந்தைக்கும் கிறிஸ்துவோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மரணம் அல்ல. மரணத்திற்கு பிறகுதான் நமக்கு உண்மையான வாழ்க்கை துவங்குகிறது. இன்றைக்கு மரணம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு என்று இருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை, இதுதான் அடுத்து சம்பவிக்க போகிற மிக முக்கியமான ஒரு சம்பவம், அவருடைய வருகை. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த ரகசிய வருகை என்கிற காரியத்தை குறித்து நிறைய குழப்பங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே கூட இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தர்மபுரி என்ற இடத்துல ஒரு கன்வென்ஷனிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். அது ஒரு ஆவிக்குரிய சபை தான், பியூர் பெண்டிகாஸ்டல் சர்ச் தான் அது. அப்பொழுது அந்த சபை அது ஒரு டினாமினேஷன் சர்ச். அந்த டினாமினேஷன் சர்ச்சில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சபை கன்வென்ஷன் ஆகிருந்தபடினால் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க அந்த சேம் டினாமினேஷன் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க. பல கிளை சபைகள், அதே டினாமினேஷனை சேர்ந்த பல கிளை சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மேடையில் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் வெள்ளை வேஷ்டி போட்டு, வெள்ளை ஜிப்பா போட்டு, அப்படியே பக்கா பாஸ்டர்ஸ் நிறைய பேர் முன்னாடி உட்காந்து இருந்தாங்க. அப்போ நான் அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து அன்றைக்கு விவரமாக செய்தி எடுத்து முடித்த பிறகு ஒரு பாஸ்டர் எழுந்தி வந்தார். எங்கிட்ட வந்து, ஐயா இந்த ரகசிய வருகைனே ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. எங்கிட்ட கேட்டாரு, ரகசிய வருகைனே உனக்கு கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு, பைபிள் அந்த வார்த்தையே இல்லையே அப்படின்னு. எனக்கும் தெரியும் பைபிள் அந்த வார்த்தை இல்லை, எனக்கும் தான் தெரியும் அப்படின்னு. அப்போ எப்படி ரகசிய வருகை பத்தி நீ இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். பைபிள் அந்த வார்த்தை தான் இல்லையே தவிர, ரகசிய வருகைக்கான அனைத்து விஷயங்களும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை அந்த வார்த்தையை போடலை தவிர, அதற்கான அனைத்து விஷயங்களும் வேதத்தில் நிறைய இருக்கிறது. திருடனை போல வருவேன்கிறாரு. திருடன் எப்படி வருவான் தெரிஞ்சு சொல்லி வச்சிரு, நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டா வருவான், ரகசியமா தான் வரான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை வைத்தே ரகசிய வருகை ஒன்று உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று அவருக்கு அது புரியல. அந்த சபையிலே அந்த டினாமினேஷன்லயே ரெண்டு பிரிவுகள் இருக்கிறது. ஒரு குரூப் இருக்குதுன்னு சாதிக்கிறாங்க, ஒரு குரூப் இல்லைன்னு சாதிக்கிறாங்க. உடனே இருக்குதுன்னு சாதிக்கிறவங்க நேரம் வந்து அவரை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு சொன்னாங்க, ஐயா இப்படிதான் சில குழப்பம் அப்படி பண்ணுவாரு இவரு என்று சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு எதாவது டவுட்டா இருந்தா இங்க வேணா நீங்க வாங்க, நான் தங்கியிருக்க ரூம் பின்னால்தான் இருக்குது, வாங்க அந்த ரூம்ல உட்காந்து பேசுவோம், உங்களுக்கு பயப்படுது எல்லாம் விளக்கமா சொல்லித்தரேன் காட்டுறேன் அப்படின்னு. ஆனா அவர் வந்து சாதிக்கணும்னு இருக்கிறார் இல்லைன்னு. அப்புறம் பார்த்தாங்க அவரை பத்தி தெரிஞ்சவங்க ஆப்போசிட் குரூப் இருந்தாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, பஸ்ட் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவர் இப்படிதான் எந்த இடத்துலயும் எல்லாத்தையும் வாக்குவாதம் பண்றதா இவருடைய வேலை அப்படின்ட்டு போனாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில கூட நிறைய பேருக்கு இந்த ரகசிய வருகை குறித்து தெரிவதில்லை. ரகசிய வருகை என்றால் அடுத்து சம்பவிக்க போகிற ஒரு மகிமையான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் என்ன நடக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஒரு மகிமையின் சரீரத்தோடு கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த மகிமையின் சரீரத்தோடு இயேசு கிறிஸ்து பரமேறி போனார். அதே மகிமையோடு கூட இயேசு கிறிஸ்து திரும்பியும் வரப்போகிறார். அவர் திரும்பி வருவதை குறித்து பல விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தில் எடுத்துக்கொண்டால் 14, 15, 16 ஆகிய மூன்று அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜ் அங்க இருக்குது. பிரிவு உபசார செய்தி, அவர்களை விட்டு பிரிந்து போகிறதற்கு முன்பதாக அவர்களை கன்சோல் பண்ணி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதான காரியங்கள் அந்த மூணு அதிகாரத்தில் தொடர்ச்சியா இருக்குது. அதுல முதல்ல எடுத்த உடனே அவர் கொடுக்கிற ஸ்டார்ட் பண்ற விஷயமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஸ்டார்ட் பண்றாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்றார், என் பிதா வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை கூட்டிட்டு போவேங்கிறார். தெளிவா சொல்றார். ஏதோ ஒருத்தர் வந்து நமக்கு வீடு கட்டிட்டு கூட்டிட்டு போய் நம்ம குடி வைக்கிற மாதிரி சொல்றார், ரொம்ப கேஷுவலா பேசுறார். இப்படி இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே நடக்க போகிற காரியம் என்ன, கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது ரெண்டு சம்பவங்கள் பூமியில நடக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே வாழ்ந்து மரித்தவர்கள் கல்லறை திறக்கப்பட்டு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தது அதற்கு ஒப்பனையாக ஏற்கனவே நடந்திருக்கிறது. அவர் உயிர் தேடுதலினாலே இப்படிப்பட்ட ஒரு உயிர் தேடுதல் எல்லா மனிதர்களுக்கும், அதாவது கர்த்தரை பின்பற்றி அவருக்காய் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் அது சாத்தியம். ஏன்னா அவருக்கு அது நடந்துச்சு, அதனால அது நமக்கும் கண்டிப்பா நடக்கும் என்பதற்கு அவர் முன்னடையாளமா இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒரு நாள் பேதுரு யாக்கோபு யோவான் என்ற மூன்று சீஷர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே மறுரூபமான ஒரு சம்பவம். இதை மத்தேயு 17 அதிகாரம், மார்க் 9 அதிகாரம், லூகா 9 அதிகாரம், இதெல்லாம் இந்த சம்பவங்கள் இருக்குது. இந்த மூன்று அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வருகை சம்பவிக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். இது நடக்கப் போகிறது. அப்படி எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? ஏன்னா இது வந்து ஆல் ஆஃப் எ சடன், ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம், இது ஒரு இமை பொழுதில் நடந்து விடுகிற விஷயம், கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நடக்கிற விஷயம் கிடையாது, அப்படி ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சுற விஷயம். ஆகையினால இதற்கு நம்ம ரொம்ப கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். கொஞ்சம் நமக்கு டைம், நமக்கு ஒரு வார்னிங் அப்படி இருந்துச்சுன்னா கூட தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒரு செகண்ட்ல நடந்து முடிகிற விஷயமா இருக்கிறதுனால எல்லாம் அதை யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது. இப்படிப்பட்ட சம்பவமா இது இருக்கிறபடினாலே கர்த்தர் இதை குறித்து நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார். இன்னும் இதை குறித்து நாம் சில விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிறார். பவுல் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய நம்பிக்கையை குறித்து கூட பவுல் இதை குறித்து பல இடங்களிலே அறிக்கையிட்டு இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நிருபங்களை எழுதுற இந்த பவுல், தெசலோனிக்கை நிருபத்தை எழுதின பவுல், இதுல தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10-11 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:10-11.
இப்படி நான் அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்
அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதியாகும்படிக்கும்
அவருக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்
குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப அவருக்கு பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகும்படிக்கு, எப்படியாகிலும் அதற்கு நான் குவாலிஃபை ஆகணும், நான் மரிப்பேன் ஆனால் அவருடைய வருகையிலே நான் உயிர் தேட வேண்டும், அதற்கு நான் குவாலிஃபை ஆகணும், அதற்கு எப்படியாகிலும் நான் குவாலிஃபை ஆகணும், அதற்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாத்தையும் நான் நஷ்டம் விட்டேன், எல்லாத்தையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன், எல்லாமே போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாகிலும் உயிர் தேட வேண்டும், அதான் அவனுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அப்போ அவருடைய வாழ்க்கையில பாருங்க எந்த அளவுக்கு அதை குறித்து அவருக்கு கவனிச்சிருக்கிறார். எல்லாமே போனாலும் பரவாயில்ல, இது ஒண்ணம் மட்டும் நான் லூஸ் பண்ணிடக் கூடாது. இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற விஷயம். இது உலகத்தில் நமக்கு எல்லாமே போனாலும் பரவாயில்ல, இந்த உயிர் தேடுதல நாம பங்கு பெறணும். இல்லைன்னா அவர் வரும்பொழுது இந்த மறுரூபமாகிற அனுபவத்துல நம்ம இருக்கணும். அது எல்லாவற்றையும் விட சிறந்தது, மேன்மையானது. அதுக்காக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம இழக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கலாம். அது அவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நம்முடைய நித்தியம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினால் நம்ம நித்தியத்தை நம்ம இழந்துட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகினாலே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இதற்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்துல நிறைய வார்னிங் கொடுக்கிறார், இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப வார்னிங் கொடுக்கிறார். அந்த வார்னிங் கொடுக்கிற வசனங்களை மட்டும் உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்து விட்டு நாம் எப்படி ஆயத்தமாகணும் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:42 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு 24:42.
உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால்
விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதுக்கு நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் வருவார் யாருக்குமே தெரியாது. ஆகினால் விழித்திருங்கள். அடுத்து 44 வாசிக்கலாம்.
நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
இந்த சீஷர்களுக்கு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் காமனா சொல்றாரு, இந்த நாளிகையில் வருவார் என்று அறியாதபடியால் நீங்களும் விழித்திருங்கள். அப்ப இந்த வார்னிங்ஸ் எவ்வளவு தூரம் கொடுக்கிறார் பாருங்க. திரும்ப திரும்ப வார்னிங் கொடுக்கிறார், விழித்திருங்கள். அந்த நாள் உங்களுக்கு தெரியாததுனாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா விழித்திருங்க, கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா இருந்தா நீங்க ரொம்ப அலர்ட்டா இருங்க என்று சொல்லி திரும்ப திரும்ப அதை அவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். ஒரு செகண்ட்ல நடக்க போகிற விஷயம், அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியம். இப்படி பார்க்கும் பொழுது வேதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில விஷயங்கள், இன்னும் சில ரெண்டு வாணிங்க உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 13:36 வாசிக்கலாம். மார்க் 13:36.
நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து
உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
விழித்திருங்கள்.
பாருங்க, நீங்க நினையாத நேரத்தில் வருவாரு தான் ரகசிய வருகை. அப்படி வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் பார்க்க கூடாது. புரியுதா? நினையாத நேரத்தில் வரும்பொழுது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பதான் நீங்க தூங்கி இருப்பீங்க. அந்த நேரத்தில் அவர் வந்துட போறாரு அப்படிங்கிறார். அப்ப நீங்கள் நினையாத நேரத்தில் வருவார், ஆகினால் எப்பவே விழித்திருங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டீங்கன்னா அந்த நேரம் பார்த்து அவர் வந்துட்டார்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஏன் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வருகைக்கு வந்து கர்த்தர் நமக்கு சொல்ற விஷயம் அப்படின்னா, நான் இவ்வளவு காலம் நல்லா இருந்தது காரியம் கிடையாது, இவ்வளவு காலம் கர்த்தருக்காய் வாழ்ந்தது சரி காரியம் கிடையாது. அவர் வரும் பொழுது உங்கள் நிலை என்ன என்பதுதான் காரியம். இத்தனை வருஷம் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், இப்பதான் கொஞ்சம் கர்த்தரை விட்டு வெளியில போயிட்டேன்றதல்ல. அவர் வரும் பொழுது உங்கள் நிலை என்ன, அந்த டைம், அந்த பர்டிகுலர் டைம் தான். நினையாத நாளிகையில வருவார். அவர் வரும்போது அந்த நேரத்தில் நீங்க தூங்கிட்டீங்கன்னா வேஸ்ட், விழித்திருங்கள். அதனால இல்ல என்ன தெரியுதுன்னா, தூங்கவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கூட தூங்கிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு நித்திரை என்பது வரவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கிறது? நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு என் காரியம் என்ன? இன்னைக்கு என்னுடைய நிலைமை, இன்னைக்கு காரியத்தை அந்தந்த நாள்ல பார்க்கணும். அந்தந்த நாள்ல நம்முடைய லெவலை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என் நிலைமை என்ன? இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 வாசிக்கலாம். லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
எப்பொழுதும்
ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு அங்கு விழித்திருங்கள். நான் மார்க்கில் சொல்லும் பொழுது, ஆகினால் மனுஷகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நீங்கள் பாத்திரவான்களாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப பிரேயர் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கார்பரேட் பிரேயர் பண்றோம், நம்ம வரோம் ஜெபிக்கிறோம், சேர்ந்து ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட பர்சனல் ஜெபம் உங்களுக்கு இருக்குதான்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், இந்த இடத்துல உங்களுக்கு யாருக்காவது தனியா ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்க இம்மிடியட்டா அதை உடனே அதை நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. தனியா ஜெபிக்கணும், நாலு பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறது வேற. தனியா ஜெபிக்க தெரியணும் நமக்கு. தனியா ஜெபிக்க தெரிந்தாதான் நம்ம உண்மையை கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். தனியா ஜெபிக்கணும். தனியா ஜெபிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நாலு பேரோட சேர்ந்து ஜெபிச்சதை எல்லாம் ஜெபிச்சிடலாம், ஆனா தனியா நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய குறைவுகள் நிறைவுகள் எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். நம்முடைய அவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுதுதான் நம்ம எந்த ஸ்டேஜில் அவருக்கு முன்னால நிக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியும். தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்க்க இங்க சொல்றாரு, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சும்மா விழித்திருக்கிறதல்ல, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப அவருடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது. பிரேயர் லைஃப் பில்டப் பண்ணுங்க. எதுல நீங்க தூங்கினாலும் ஜெப வாழ்க்கையில தூங்கிடாதீங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கையில மட்டும் நீங்க தூங்கிட்டு அவர் வர்ற நேரத்தில் நீங்க ஜெப வாழ்க்கையில் அவுட்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தா போயிடும். அதனால எந்த நிமிஷத்தினுடைய பிரேயர் லைஃப் மட்டும் கண்டிப்பா நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டும். ஆமென். மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கவனத்தோடு உங்க ஜெப வாழ்க்கையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சரி, இங்கே பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்ம மறித்து உயிரோடு எடுக்கிறதுக்கு வேண்டாம். உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் இப்ப நமக்கு வருவாரானால் நம்ம எப்படி போகணும், நம்ம போறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப கர்த்தர் இந்த நாட்களும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே நான் 100% விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜெனரேஷன் தான் லாஸ்ட் ஜெனரேஷன். நான் என்னை பொறுத்தவரை 100% நான் விசுவாசிக்கிறேன். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே 70 வருஷம் இல்ல 80 வருஷம் கர்த்தர் வச்சார்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அவரை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே 70 வருஷம் நம்ம உயிரோடு வாழணும்னு கணக்கு கருத்து கொடுத்துட்டாருன்னா, கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம உயிரோடு இருக்கும்போதே அவர் வருவார். நான் விசுவாசிக்கிறேன், புரியுதுலா? டெஃபினட்டா 100% என் மனசுல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வந்து அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் காரியங்கள் அவ்வளவு வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரம் நடக்க போகிறதுனாலே இந்த கடைசி நாட்களில் வேகமாய் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த 70 அல்லது 80 வருஷம் கர்த்தர் கொடுத்த காலத்துல நிச்சயமாய் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்க போகிறதெல்லாம் அந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை, அது ஒண்ணுதான் முக்கியமா நடக்க வேண்டியிருக்குது. மற்றபடியான ஆயத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்குது. இந்த நாட்கள் நமக்கு இந்த ஆதார் கார்டு கொடுக்கிறது, இந்த காரியங்கள் நடக்கிறது எல்லாமே அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய சம்பவங்கள். இதுக்கு அடுத்தது வந்து சிப்பு. அது சிப்பு வந்து அந்திகிறிஸ்துவோடைய காலத்துக்குரியது, அது வந்து அந்திகிறிஸ்துவோடைய காலத்துக்குரியது. அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்தா சிப்பு, நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல தான் வந்துட்டோம். சிப்பு உடம்புல பதிக்கிறதுன்றது அவனுடைய காலத்தில் செய்யப்பட வேண்டியது. அப்ப அதுக்கு முந்தின ஸ்டெப்புக்குள்ள நாம இன்னைக்கு வந்து நின்னாச்சு. அடுத்த ஸ்டெப் அது, எந்த நிமிஷம் வேணா அது அதுக்குள்ள நம்ம ஜம்ப் ஆகக்கூடிய காரியம் வந்தாச்சு. அதனால சீக்கிரம் அவருடைய வருகை இருக்கும். இந்த ஜெனரேஷன் தான் லாஸ்ட் ஜெனரேஷன். அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம செத்த பிறகு அப்புறம் அவர் வரும்போது எழுதி செல்வோம் அப்படின்னு ஏதோ ஒரு தோராயமா ஒரு நம்பிக்கையா வாழக்கூடாது. என்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் அவரை பார்த்து நான் பறந்து செல்லக்கூடிய ஒரு நபராக நான் இருக்க வேண்டும். ஆமென். அவர் எப்ப வந்தாலும் அவரை பார்த்து நான் அவருக்கு நேரம் எதிர்கொண்டு போகிற ஒரு கூட்டத்தில் தான் ஒருவனா இருக்க வேண்டும். அதுலதான் நம்ம கவனத்தை நம்ம செலுத்தணும். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு. சரி, இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பைபிள் எத்தனை பேர் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து மேல எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேரா இருப்பாங்க? 1, 2, 3, 2, 4 2, 4, 4 சொல்லுங்க. 5 பேர் 5. ஏனோக்கு, சரியா? எலியா 2, இயேசு கிறிஸ்து, சரியா? 3, பவுல் 3 வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் இங்கே ஏறிவா, ஆவிக்குள்ள அவர் மேல போனார், உயிரோடையே மேல போனார். அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும் பொழுது மேல போய் விசிட் பண்ணிட்டு வந்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ளவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க பைபிள்ல. அப்ப இந்த அனுபவம் என்பது ஒரு மகிமையான ஒரு காரியம். கர்த்தர் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது ஒரு மகிமையான விஷயம். அப்ப இதெல்லாம் நமக்கு இவங்களெல்லாம் முன்மாதிரியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் நபரை நம்ம அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எப்படி மேலே ஏறி போறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு முதல் நபரை நமக்கு அடையாளமா வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிற நபர் ஏனோக்கு. ஏனோக்குடைய லைஃப்ல கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், முதல் பர்சன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:22
ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்குடைய லைஃப் பாருங்க, ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இது ஃபர்ஸ்ட் காரியம். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை பைபிள்ல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமாக மூணு இடத்துலதான் இருக்குது. ஒன்று இந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரம் ஆதியாகமத்தில் இருக்குது. அடுத்தது விசுவாச வீரர் பட்டியல எபிரேயர் 11 ஏனோக்கு கொஞ்சம் வர்றார். அதுக்கு அடுத்தது யூதா எழுதின நிருபம், சின்ன நிருபம், ஒரே பேஜில் இருக்கிற ஒரே அதிகாரம் உள்ள யூதா நிருபத்துல அங்கேயும் ஏனோக்கு பத்தி சில வார்த்தை வருது. பைபிள் ஃபுல்லா மூணு இடத்துல மட்டும் இந்த ஏனோக்கை பற்றி வருது. இந்த மூன்று இடத்துல வருகிற சம்பவங்கள் ஏனோக்கை குறித்த ஒரு நல்ல பிக்சரை நமக்கு கொடுக்குது. அவன் எப்படி வாழ்ந்தான், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே 365 ஆண்டுகள். இந்த ஏனோக்கு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு மரணமே அடையல, அவர் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் பிறந்தாரே தவிர இன்னைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவருக்கு வயசாகி போச்சு, இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையின் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை தான், கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் தான். இப்ப பார்க்கும்பொழுது 6000 வருஷம் ஆயிருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 5300 வயசோட ஏனோக்கு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏனோக்கு வயசு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 5300 வயசாச்சு இப்ப காலத்துல. அவ்வளவு வயசோட இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு மனுஷன் தான், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான மனுஷன். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஆங்கில வேதாகமம் ஏனோக் வாக்ட் வித் காட் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தேவனோடு நடந்த மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில் முதல் 65 வருஷம் சாதாரணமான வாழ்க்கை தான். நான் நினைக்கிறேன் இவனுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்ப அவன் கர்த்தரை ரொம்ப தேடிட்டு இருந்திருப்பான். அந்த 65 வயசு ஆகும் பொழுது மெத்துசுலாவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற, அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் சம்பவிச்சிருச்சு. இனி என் ஆண்டவரோடு நான் நடப்பேன். ஒருவேளை அந்த குழந்தை பிறந்ததுனால அவனுக்கு உள்ள அந்த மாற்றம் வந்துச்சான்னு தெரியல, அதை குறித்து வேதம் என்னன்னு சொல்லல. ஆக மொத்தத்தில் முதல் 65 வருஷம் அவனுடைய லைஃப்ல சாதாரண மனுஷன் தான், சாதாரண ஒரு குடும்பஸ்தன், போனா வந்தா வேலையை கவனிச்சா எல்லாம் பண்ணிட்டு அப்படிதான். ஆனால் அந்த 65வது வயசுல அந்த மெத்துசுலா பிறந்த பொழுது அவனுக்குள் ஒரு டோட்டல் சேஞ்ச் ஏற்படுது. அவன் வாழ்க்கை முறையை மாறிடுச்சு. எல்லாவற்றையும் விட கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்க ஆரம்பிச்சான். தேவனோடு நடக்க ஆரம்பிச்சான். நடக்கிறான். தேவனோடு நடந்தான் என்றால் இடைவிடாமல் அவரோடு ஒரு ஃபெலோஷிப் அவன் வச்சுட்டு இருந்தான். நான் ஸ்டாப் ஃபெலோஷிப், எல்லா நேரத்திலையும் படுத்தாலும் விடித்தாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு ஒரு உறவு அவனுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால அவன் ஒரு சாமியாராக போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனைவி மற்றும் மெத்துசலாவை அப்படியே தவிக்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒன்று போடல. அந்த 300 வருஷம் குடும்பஸ்தனாகவே இருந்தான், தன் மனைவியோடு இருந்தான். அந்த மெத்துசுலா இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 300 ஆண்டுகளில் அவனுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறந்ததாகவும் பைபிள் சொல்லுது. குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப அந்த 300 வருஷங்களில் அவன் ஒரு குடும்பஸ்தனாகத்தான் இருந்தான். குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டே மனைவி மற்றும் பிள்ளைகளை கவனிக்கிறவனாகவும் எல்லாம் அவன் சாதாரண ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு அதன் நடுவிலும் பிரதானமாய் கர்த்தரோடு நடந்து கொண்டிருந்தான். அப்போ இது என்ன தெரியுதுன்னா குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு தடையான காரியம் அல்ல. குடும்பம் என்பது கர்த்தரோடு நடப்பதற்கு ஒரு இடையூறான விஷயம் கிடையாது. அப்ப இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இவனால் நடக்க முடிந்தது. 300 வருஷம் தொடர்ந்து நடந்தான். அந்த 300 வருஷம் நடக்கும் பொழுது மொத்தம் 365 வயசு ஆகும் பொழுது கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை நம்ம கவனிக்கணும். எப்படி இவனுக்கு இந்த தேவனோடு நடக்க முடியும் என்கிறதான ஒரு அனுபவம் இவனுக்கு எப்படி கிடைத்தது, எப்படி இந்த காரியம் அவனுக்கு நடந்தது என்பதை நீங்க புரியணும்னா எடுத்துக்கொள்ளுங்கள் யூதாவின் நிருபத்திலே 14-15 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் 14-15.
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும்,
சரி போதும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, சரியா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஏனோக்கை பத்தி ஒரு சின்ன குறிப்பு இது. எப்படி இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் இது சாத்தியமாச்சு? ஃபர்ஸ்ட் விஷயம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. இந்த ஏனோக்கு யார் என்றால் 7th ஜெனரேஷன், ஆதாமுடைய 7ஆம் தலைமுறை பேரப்பிள்ளை. இந்த ஏனோக்கு தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, விசுவாசம், இது சாத்தியம் என்கிறதான நிலைமை, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? ஆதாமுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த 6 ஜெனரேஷன் சரியில்லை. முதல் பையன் கொலகாரன், 2வது பையன் கொலை செய்யப்பட்டவன். ஆதாமுடைய ஃபேமிலி பாருங்க எப்படி போச்சு பாருங்க. முதல் பையன் கொலகாரன் ஆயிட்டான், 2வது பையன் கொலை செய்யப்பட்டவன் ஆயிட்டான். 3வது பிள்ளைக்கு பிறகுதான் ஜெனரேஷன் வளருது. அப்படி அந்த ஜெனரேஷன் வருது, 2வது சந்ததி, 3வது சந்ததி. நீங்க ஆதியாகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து வர சந்ததியெல்லாம் எதுவுமே சரி கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போயிடுறாங்க. ஆனா திடீர்னு 7ஆம் தலைமுறையில இந்த ஏனோக்கு சடனா கத்தரோடு நடக்கிறவன மாறிட்டான். இது எப்படி சாத்தியம்? நடுவில் அவனுக்கு முன்னால் அவங்க ஏனோக்குடைய அப்பா சரியில்லை, ஏனோக்குடைய தாத்தா சரியில்லை, தாத்தாக்கு அப்பா சரியில்லை, அவருடைய தாத்தா சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை. ஆனா ஏனோக்கும் சரி, கரெக்டா இருக்கிறான். ஏன் முதல் மனுஷன் ஆதாமே சரியில்லை, ஆனா இந்த ஏனோக்கும் சரியா இருக்கிறான் இல்லையா? இவனுக்கு முன்னால் இருக்கிற 6 ஜெனரேஷன் சரியில்லை, ஆதாம் முதற்கொண்டு எல்லாமே சரியில்லை, எல்லாமே ஃபெயிலியர். 6 சந்ததி ஃபெயிலியரா இருக்கும்போது, இவருக்கு முன்னால் இருக்கிற 6 தலைமுறை எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும் பொழுது இவன் ஒருத்த மட்டும் எப்படி 100% சக்சஸ்ஃபுல்லா வந்தான்? ஆதாமுக்காகிலும் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஏதுக்கள் இருந்துச்சு, ஆனா இவனுக்கெல்லாம் பார்க்கும்போது பாவம் நிறைந்த உலகத்துல அவன் இப்படி நின்று இருக்கிறான். இது எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா, இவனை குறித்த இந்த 7ஆம் தலைமுறை, அதை வச்சு நீங்க கவனிக்கணும். 7ஆம் தலைமுறை, ஒரு தலைமுறை என்பது வேதத்தின் அடிப்படையிலே அந்த நாட்களிலே 100 வயது. இப்ப வந்து 100 கணக்கு கிடையாது, அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் நமக்கு குறையுது. ஆனா அன்றைய ஜெனரேஷன்ல பார்க்கும்பொழுது ஆவரேஜா ஒரு 100 வயது எடுத்துக்கூட ஒரு தலைமுறை கடந்து 2வது தலைமுறைக்கு போவோம். அப்படி வரும்பொழுது இவன் 7ஆம் தலைமுறை, ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 930 வருஷம். ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் 930 வருஷம் ஆதாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். அப்ப ஆதாம் தனக்கு கீழே குறைஞ்சபட்சம் 9 சந்ததியை பார்த்திருக்கணும். தனக்கு கீழே 9 சந்ததியை ஆதாம் உயிரோடு வந்து பார்த்திருக்கிறான். ஆதாமுடைய பிள்ளை, அப்பிள்ளையுடைய பிள்ளைகள் வளர்ந்துட்டே போகுது. இப்படி வளர்ந்துட்டே போகும்போது இது 7வது ஜெனரேஷன் தான் இந்த ஏனோக்கு, 8வது ஜெனரேஷன் மெத்துசுலா, இப்படி போயிட்டு இருக்குது. அவனுடைய பிள்ளை வரைக்கும் கூட ஆதாம் பார்த்திருப்பான், 930 வருஷம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஒருவன் தான் தேவனோடு நடந்த மனுஷன். கர்த்தர் அவனை சிருஷ்டித்தான். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தார். அவங்க உலாவுனாங்க, அந்த காலம் அவங்களோடு முடிஞ்சு போச்சு. ஆதாம் காலத்திலேயே அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சு. அவன் பாவம் செஞ்ச பிறகு அந்த அனுபவம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு அந்த அனுபவம் யாருக்குமே தெரியாது. ஆதாமுக்கு பிறகு காயினுக்கு தெரியாது, ஆபேலுக்கு தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, சேத்துக்கு தெரியாது. ஆனால் ஆதாம் கண்டிப்பா இவனுக்குள்ள இது எப்படி வந்தது என்றால், நிச்சயமாக ஆதாம் வீட்டில் பெரியவங்க சின்ன பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் செய்யுங்க, பெரியவங்க கிட்ட போய் கதை சொல்லுங்கப்பா, கதை சொல்லுங்க தாத்தா, தாத்தா கதை சொல்லுங்க அப்படின்னு கதை கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை ஏனாவுக்கு கூட சின்ன பையனா இருக்கும் பொழுது பெரிய தாத்தாட்ட கதை கேட்டிருப்பார். பெரிய தாத்தா கூட எல்லாமே தெரியும், இருக்கிறதே நம்பர் ஒன் தாத்தாக்கு தான் எல்லா கதையும் தெரியும். ஏன்னா அவர் தான் தேவனை முகமுகமாய் பார்த்தவர், எல்லாத்துக்கும் பேர் வச்சவர் அவர் தான், ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நேரடியா பார்த்தவர் அவர் தான். அதுக்கு பிறகு இருந்த யாருக்குமே அது தெரியாது, ஏதேன் தோட்டம்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு முதல் தாத்தாக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த ஏதேன் தோட்டத்தை பத்தி ஆதாம் தாத்தா என்ன செஞ்சிருப்பாரு, கதை சொல்லியிருப்பாரு. இந்த தோட்டத்தில் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி நதிகள் இருந்துச்சு, அப்படி பகல்ல அப்படியே குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாகி கர்த்தர் அப்படியே வருவாரு, நாங்கள் பேசுவோம், தேவனாகி கர்த்தர் எங்களோடு நடப்பாரு, நாங்களும் அவரோடு கூட நடப்போம், எங்களுக்கும் அவருக்கும் குறுக்க எந்த தடையும் கிடையாது, நாங்களும் அவர் ஒன்னா இருந்தோம், அவர் முகத்தை நாங்கள் பார்ப்போம், எங்க முகத்தை அவர் பார்ப்பாரு, அவர் எங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாரு, எங்க ரெண்டு பேரையும் என்னையும் பாட்டியும் எங்களை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாரு. இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சில பசங்க தாத்தா நல்ல கதை சொல்றாரு நினைச்சு சிரிச்சிருப்பாங்க, சிலர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. சில பேர பசங்க தாத்தா கதை சொல்லாத அப்படின்னு ஏமாத்திரியா, என்ன யாரை ஏமாத்துறேன்னு கதை கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஏனோக்கு அதை ஒரு கிண்டல் அடிக்க கடிச்சிருக்க மாட்டான். சில பிள்ளைகளுக்கு அது ஏமாத்து கதையா இருக்கும், கட்டு கதையா இருக்கும், ஏமாத்துறான்னு சொல்லி தாத்தா ஏமாத்துறாரு நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஏனோக்கு சீரியஸா கவனிக்கிறான், சின்ன பையனா இருக்கும் போது கவனிச்சிருப்பான், சீரியஸா கவனிக்கிறான். ஓ, நம்முடைய முதல் தாத்தாக்கு இப்படிதான் நடந்திருக்குது, இப்படிலாம் நடந்துச்சா. ஒவ்வொரு விஷயத்தை கேட்க கேட்க இவனுக்குள் ஒரு ஆத்தும தாகம் இவனுக்குள்ள சின்னதுலயே இருந்துச்சு. அந்த ஏ ஆதாம் தாத்தா சொன்ன கதையெல்லாம் இவனுக்குள்ள அந்த ஆத்தும தாகத்தை கிளறி விட்டு விட்டது. நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கே இந்த அனுபவம் கிடைக்கக்கூடாது. அந்த அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த சம்பவம் எல்லாம் பதிஞ்சிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில முதல் ஒரு 65 வருஷம் வளரும் போது ஒரு அவன் மறந்திருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அல்லது 65 வருஷம் ஆகும்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது, ஒருவேளை நீண்டகாலம் ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருந்து ஜெபிச்சு அந்த குழந்தை கிடைச்சிருக்கலாம். கிடைச்ச உடனே அவன் இனிய நாண்டவருக்காக நான் நிக்கணும்னு தீர்மானம் பண்ணி நடக்க ஆரம்பிச்சான், நடக்க ஆரம்பிச்சான். தன் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரோடு நடந்தே தன் வாழ்க்கையை முடிச்சான். இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தரோடு நடக்கிறதா இருந்துச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கால ஒரு பகுதி கர்த்தரே இல்லாம ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில போயிடுச்சு இல்ல, கர்த்தர்னா யாருன்னு தெரியாத ஒரு காலகட்டம் போச்சு. ஆனால் கர்த்தரை அறிந்த பிறகு ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச் வந்து நமக்கு சும்மா ஏதோ அவங்கள விட பெட்டர் அப்படின்னு இருக்கிறத நீங்க திருப்தி ஆகக்கூடாது. நடக்கணும், நடக்கணும், இன்னும் 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 இன்னும். எவ்வளவு தூரம் கர்த்தரோடு க்ளோஸா போக முடியுமோ அவ்வளவு தூரம் கர்த்தரோடு க்ளோஸா நெருங்கி நடக்கணும். அந்த தாகம் நமக்குள் குறைஞ்சு போகவே கூடாது, அந்த வாஞ்சை நமக்குள் குறைஞ்சு போகவே கூடாது, அது நமக்குள் பற்றி எரிஞ்சுக்கிட்டே போகணும், அது அணையவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அணையக்கூடாது, எந்த நிலைமையில் அணையக்கூடாது. பிள்ளைகள் பிறகுது, மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் பிறகுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற தாகம் இந்த மனைவியினாலேயோ பிள்ளைகளாலோ அவனுக்கு பாதிக்கப்படலை, அவனுக்கு கர்த்தர் மேல் இருக்கிற தாகம் அது ஒரு தனி ட்ராக்ல இருந்துச்சு. இது ஒரு ட்ராக், இது உலக குடும்ப வாழ்க்கையில் ஒரு ட்ராக் தான். ஆனால் அவன் கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு அது ஒரு செப்பரேட் ட்ராக்ல அது போயிட்டே இருந்துச்சு. அது இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் தனியா அதோடு கர்த்தரோடு நடக்கிறான், 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 நடக்கிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில முதல் காரியம். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் காணப்படாமல் போனான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு உடைய ஜெப வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு இருக்கிற உறவை அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்துங்க. ஒரு இடத்துல நின்றுடாதீங்க, இன்னும் 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 அதுல தான் நம்முடைய கவனம் இருக்கணும். அதுல இன்னும் ஏற்றுங்கள், இன்னும் 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 அதுதான் நம்ம கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமா சொல்ற, தேவனோடு நடக்கிறவன் தான் தேவனோடு வாழ முடியும். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம் நான் சொல்றேன், தேவனோடு நடக்கிறவன் தான் தேவனோடு வாழ முடியும் என்றைக்கும். இரண்டாவது காரியம் மறுபடியும் 5 அதிகாரம் 22 வசனம் ஆதி ஆகமத்தில்,
ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின்
முன்னூறு
வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
போதும். இரண்டாவது என்ன நடக்குதுன்னா, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இரண்டாவது ஒண்ணு நடக்குது நம்ம லைஃப்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காணப்பட மாட்டீங்க. புரிதான சொல்ல அர்த்தம், உங்களுக்குன்னு ஒரு ஜென்ம சுபாவ மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறான். உங்களுக்குன்னு ஒரு இன்பான் நேச்சர், அது கெட்ட மனுஷன். அந்த இன்பான் நேச்சர் இருக்குதே, ஜென்ம சுபாவ மனுஷன், அவன் ரொம்ப கெட்டவன். ஆனால் இந்த கெட்ட மனுஷனை நம்ம உள்ள வச்சிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கெட்ட மனுஷன் காணப்படாமல் போயிடுவான். அவன் டிஸப்பியர் ஆயிடுவான், மறைஞ்சிடுவான், காண முடியாது. தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இவன் இடத்தை காலி பண்ணிதான் ஆகணும். தெய்வீக சுபாவம் என்பது ஒரு மனுஷனுக்கு எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோடு நெருங்கி 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 வரும்போதுதான் அந்த தெய்வீக சுபாவம், கர்த்தரோட அந்த ஆழமான ஒரு ஐக்கியம் ஏற்படும். நம்முடைய சுபாவங்கள் மறையும். நமக்கு இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், நமக்கு இருக்கிற தேவையற்ற கோபம், வைராக்கியம், கசப்பு, இந்த மாதிரி வேண்டாத சுபாவங்கள் ஒரு மனுஷன் ஒரு பிரசங்கம் பண்ணி அதை எடுக்க முடியாது. பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கத்தை கேட்கும்போது தப்பு நம்மளுக்கு தெரியுமே தவிர, அந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால வாழ்க்கை விட்டதெல்லாம் போகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பிரசங்கத்துல வந்து ஒரு பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா அது பாவங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால அது உங்க லைஃப்ல இருந்து போகாது. அது போகணும்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான கர்த்தருடைய அபிஷேகம், அவரோடு நீங்க நெருங்கி 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 சஞ்சரிக்கும் பொழுது இந்த குறைவான காரியம் ஒழிஞ்சிடும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய இயற்கையான மனுஷனை நீங்க தொலைக்கணும். ஆமென். இயற்கையான மனுஷன் பெர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே போகணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 100% நம்ம வந்து ஒரு நேச்சுரல் மேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அது அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரணும். உங்க ஜென்ம சுபாவ மனுஷன் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வரணும். ஆவிக்குரிய மனுஷனுடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இது ஓவர் கம் பண்ணிட்டே வரணும். இவனுடைய பெர்சன்டேஜ் குறைச்சிட்டே போகணும், இவனுடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். போக 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 கடைசியில் ஜீரோ வாக்கிடணும். ஜென்ம சுபாவ மனுஷனை ஜீரோ வாக்கிடணும். அதுதான் நித்தியத்துக்கு போற அனுபவம். இந்த பெர்சன்டேஜ் குறையணும். ஜென்ம சுபாவ மனுஷனுடைய சதவிகிதம் குறையணும். ஆவிக்குரிய மனுஷனுடைய சதவிகிதம் நமக்குள் அதிகரிச்சுட்டே போகணும். ஆவிக்குரிய மனுஷன், ஜென்ம சுபாவ மனுஷன் டாமினேட் பண்ணணும் லைஃப்ல, டாமினேட் பண்ணணும். அந்த டாமினேஷன் எப்ப வருதுன்னா, நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க 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 ஜென்ம சுபாவ மனுஷன் அடக்கப்படுகிறான், ஆவிக்குரிய மனுஷன் மேற்கொண்டு கொண்டே வருகிறான். இது எப்ப நடக்குது? தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் சுபாவம் மாறும், மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தீர்மானம் எடுக்கிறதுனால சுபாவம் மாறாது. நல்லா சொல்ற கேளுங்க, நீங்க தீர்மானம் எடுக்கிறதுனால உங்கள் சுபாவத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. 1000 பிரசங்கத்தை கேட்கறதுனால உங்க சுபாவத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அது ஒரு தீர்மானத்தை தான் கிடைக்குமே தவிர, நீங்கள் கர்த்தரோடு நெருங்கும் பொழுதுதான் இங்கே மாற்றம் நமக்கு ஏற்படும். இதுதான் கரெக்ட். அதனால வந்து சஞ்சரிங்க, கர்த்தரோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க நீங்க தேடியும் உங்கள் பழைய மனுஷன் காணப்படாது. இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போய்விட்டான். ஆமென். காணப்படாம போயிட்டான், நம்மளும் காணப்படாம போனோம். இந்த உலகத்திலேயே நம்ம ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாம போனாதான் இந்த உலகத்தை விட்டு நம்ம காணப்படாம மேல போக முடியும். புரியுத உங்களுக்கு? கர்த்தர் வரும்பொழுது இந்த உலகத்தை விட்டு காணப்படாம போகணும்னா அதுக்கு முன்னாலேயே நம்ம ஜென்ம சுபாவ மனுஷனை காணப்படாம போக பண்ணணும். இது நடக்கும் போது அது நடக்கும். இரண்டாவது மூன்றாவது காரியத்துக்கு போலாம். எபிரேயர் 11 வருவோம். 11 5-6 வசனங்களை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி
பெற்றான்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
போதும். மூன்றாவது ஏன் ஏனோக்கு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டான்? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். மூணாவது அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது ரீசன் என்ன? விசுவாசம், ஃபெய்த். அதனாலே ஏனோக்கு இந்த உலகத்திலிருந்து மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இந்த பிரியமானவன் என்ற சாட்சி எதனால் உண்டானது என்றால், அது ஆராதனை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலேதான் நம்ம தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற முடியும். விசுவாசிக்கும் பொழுதுதான், விசுவாசிக்கிறவனைத்தான் கர்த்தர் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுக்கிறான். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப மூணாவது காரியம், ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதின் ரகசியம் விசுவாசம். ஒன்று, தேவனோடு இருந்த இடைவிடாத ஐக்கியம், நான் ஸ்டாப் ஃபெலோஷிப். இரண்டாவது, சஞ்சரித்ததினாலே அவனுடைய ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாம போனதுனாலதான் அவனே காணப்படாம போனான். இரண்டாவது காரியம். மூணாவது, அவன் ஏன் காணப்படாம போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் விசுவாசம். கர்த்தராகி ஆண்டவரோடு இவன் நடக்கிறான். ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு நெருங்கி நீங்கள் நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசுவார். நம்ம அவரோடு பேசினாலும் அவர் நம்மளோடு பேசுவார். இந்த ஏனோக்கு இடைவிடாமல் அவரோடு நடந்தான். ஒருத்தரோட சும்மா நடக்கிறோம்னு வச்சுங்க, பேசிக்காம நடக்க முடியுமா? ஒருத்தரோட சேர்ந்து நடக்கிறோம், பேசிக்காம நடக்க முடியுமா? பேசித்தான் ஆகணும். இல்லை, ஒருத்தரோட சேர்ந்து நடக்கணும், கண்டிப்பா பேசித்தான் ஆகணும். அவங்க பேசுறத கேட்டுதான் ஆகணும். 300 நடந்தானே, அப்ப எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு கேட்டிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படி இந்த 300 இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க, ஏனோக்கும் கர்த்தரும் நடக்கிறாங்க. இப்படி நடக்க நடக்க இவனும் பேசியிருக்கிறான், அவரும் பேசியிருக்கிறார், இவனும் பேசியிருக்கிறான், அவனும் பேசியிருக்கிறார், மாறி மாறி பேசிட்டே போறாங்க. இப்படி பேசிட்டே போகும்பொழுது உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் இவருக்கு பேசின விஷயம் ரொம்ப காலத்து காரியத்தெல்லாம் பேசிட்டார். ஏன்னா 300 நடந்திருக்கிறாங்களே. இவனுக்கு இப்ப பாருங்க, இதுதான் 7th generation. இன்னும் அந்த கர்த்தருடைய ஜனமெல்லாம் யாருமே இல்லை. கர்த்தர் வந்து அதுக்கு வந்து சொல்லியிருப்பாரு, இன்னும் சில சந்ததித்தான் உடனே என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நான் எனக்காக தெரிந்து கொள்வேன். ஆபிரகாம் மனசு வச்சு சொல்லியிருப்பாரு, அவன் சந்ததியை நான் தெரிந்து கொண்டு அந்த சந்ததியை என்னுடைய ஜனமாக நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லியிருப்பார். அவன் சந்ததியை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு என்னுடைய வசனத்தை நான் கொடுத்து நடத்துவேன், அதுதான் நியாயப்பிரமாணம், என் கட்டளைகளை எல்லாம் உங்களுக்கு நான் போதிப்பேன், இதை சொல்லியிருப்பார். அப்படியே ஆண்டவரே, அப்ப அந்த காலம் நியாயப்பிரமாண காலம் என்று போகும். இதுவரைக்கும் ஜனங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு நான் நியாயப்பிரமாணம் ஒன்று கற்றுக் கொடுத்து அதன் மூலமா நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அதை நடக்க பண்ணுவேன். ஓ, அப்படியே ஆண்டவரே, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது? அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? அந்த நியாயப்பிரமாண காலம் ஒரு கட்டத்துக்கு போன பிறகு என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். எதுக்காக? என்னுடைய முதல் தாத்தா, பெரிய தாத்தா பாவம் செஞ்சார்ல, அந்த தாத்தாவும் பண்ணி பாவம் பண்ணி என்னை இழந்துட்டாங்க, என்னோடு தொடர்பு வைக்க முடியாத நிலைமைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அதை மறுபடியும் எல்லாருக்கும் நான் கொடுக்கறதுக்கு போறேன், மாசா எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை கொடுக்கணும்னா ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்காக என்னுடைய குமாரனை நான் இந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன். அப்படியா? அவர் வந்து சிலுவையிலே மறித்து அவருடைய ரத்தத்தினாலே எல்லா ஜனங்களுடைய பாவத்தை கழுவி பரிசுத்தம் பண்ணி மறுபடியும் என்னோடு தொடர்பு வைக்கிறதற்கான ஒரு வழியை திறந்து கொடுப்பார். ஓ, அப்படியா? அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்களுக்கு சபை என்ற ஒரு சபைக்குரிய காலத்தை வைப்பேன், கிருபையின் காலத்தை வைப்பேன். அந்த கிருபையின் காலத்தில் எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது என்னை குறித்து ஜனங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னை தேடுவாங்க, என்னை ஆராதிப்பாங்க, எனக்கு ஊழியம் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கோ அப்படி ஆண்டவரே. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? அதுக்கு பிறகு என்னுடைய குமாரன் மறித்து உயிரோடு இருந்த என்னுடைய குமார், என்னோடு என்னுடைய வலது வாரசத்தில் இருக்கிற குமாரனை மறுபடியும் நான் பூமிக்கு நான் அனுப்புவேன், மத்திய பானத்துக்கு அனுப்புவேன். அப்ப என்ன நடக்க போகுது? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் வாழ்ந்து மறித்தவருடைய கல்லறை திறக்க போது அவங்க எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஓ அப்படியே ஆண்டவரே. வேற என்ன நடக்க போகுது? அப்ப உயிரோடு இருக்கிற நிலைமையெல்லாம் என்ன? உயிரோடு இருக்கிறவங்க நிலைமை தானே கேட்கிறேன். உயிரோடு இருக்கிறவங்க அப்படியே மறுரூபமாகி அப்படியே பறந்து 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 மேல வந்துருவாங்க. இத சொன்ன உடனே ஏனோக்குடைய இருதயம் ஆச்சரியத்தினால நிறைஞ்சது. ஓ அப்ப உயிரோடு இருக்கிறவங்க மேல பறந்து போக முடியுமா? திருப்பி கேட்டிருப்பான், கண்டிப்பா பறந்து வருவாங்க. உயிரோடு இருக்கிறவங்க நிச்சயமா பறந்து வருவாங்களா? நிச்சயமா பறந்து வருவாங்க. அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே மேல மேல பறந்து வந்துருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. நானும் அந்த மாதிரி பறந்து வர முடியுமா கேட்டிருப்பான். நானும் அதே மாதிரி பறந்து மேல வர முடியுமா? கத்தர் பார்த்தார், முடியும். நீ விசுவாசித்தா உன்னாலையும் பறந்து வர முடியும் என்று கருத்து. இப்படி நடக்க போது கேட்கிற, ஆனால் நானும் பறக்க முடியுமா? முடியும். ஆனால் கர்த்தர் கண்டிஷன் போட்டார், நீ விசுவாசினா நீ கூட பறந்து வர முடியும். இவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில நான் மரணத்தை காணாதபடி மேல பறந்து வரணும். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், 100% விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பறந்து வரணும். பார்த்தார், அந்த விசுவாசம் பூரணமாச்சு. தூக்கிட்டார் கர்த்தர் அவனுடைய 365 வயசுல கர்த்தர் தூக்கிட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உயிர் தேடுதலை குறித்து விசுவாசிக்கிறோம். அதே போல மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து நம்ம தெளிவாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்ம சாதாரணமா இருக்க மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் சொல்றமே தவிர பல நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம சரியான விதத்தில் நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவார், எந்த நிமிஷத்திலே வருவார், அப்ப பறந்து போகிறோம். இதை நம்ம கேட்கிறோம், தலையாட்டுறோம். நம்ம அதை விசுவாசித்தால் கேர்லெஸ்ஸா இருக்கவே மாட்டோம். எப்ப வேணாலும் கர்த்தர் வருவார், எப்ப வேணா பறந்து போவார் அப்படின்ற ஒரு காரியத்தில் நமக்கு சரியான செய்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சரியில்லைன்ட்டு இன்னைக்கு நம்மளால தூங்க முடியாது. இன்னைக்கு நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து வரான்னு இப்ப திட்டமா இந்த இடத்துல சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, உங்களால போயிட்டு 10 மணிக்கு போய் வழக்கமா பெட்ட போட்டு தூங்க முடியுமா? நான் கேட்கிறேன், வழக்கமா 10 மணிக்கு பெட்ட போடுறாள் நீ, முடியுமா? உங்களுக்கு முடியாது. இப்ப நேரடியா வந்து நின்று சொல்லிட்டு போறாரு. இப்ப சர்வீஸ்ல வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான், நைட்டு 12 மணிக்கு கரெக்டான வர போறேன் அப்படின்னு மறைச்சிட்டாரு வச்சுங்க. எத்தனை பேர் போய் தூங்குவீங்க? என்னதான் வந்தாலும் கண்ணுல தண்ணியை விட்டுட்டா இப்படி உட்கார்ந்து எப்படியாவது உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரே, 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 தயவு காப்பாத்த ஆண்டவரே, சரிப்படுத்த ஆண்டவரே. எத்தனை வருஷத்து பாவத்தையும் ஒரு 5 மணி நேரத்தில் உட்கார்ந்து 4 மணி நேரத்தில் மொத்தமா ஒட்டு மொத்தமா அறிக்கை பண்ணி உருண்டு கிருண்டு ஏதாவது பண்ணிடும் இல்ல, எப்படியாவது போய் சேர்ந்தோம். அப்போ அப்படி சொன்னா நமக்கு அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா நம்முடைய காரியம் வேற மாதிரி ஆயிடும் இல்ல. இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல கடைக்கு போறது, வீட்டுல சாப்பாடு கேட்பது எதுவும் வேண்டாம், தூக்கி போடு முதல்ல வா எல்லாம். ஏன்னா அந்த விசுவாசம் அப்பதான் அந்த நிலைமை தான் வரும். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யல, ஏதோ எழுதி இருக்குது, என்னமோ பிரசங்கம் பண்றாங்க, நம்மளும் கேட்டுட்டு போவோம். இது வருஷம் வருஷம் வார வாரம் இந்த பிரசங்கம் கேட்கிறோம் அப்படி அப்படின்னு நம்ம போயிடும் இல்லையா? நம்ம கேஷுவலா இருக்கக்கூடாது. விசுவாசிக்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற விஷயத்தை விசுவாசம் விசுவாசிக்கிறத விட இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். புரியுதா? அந்த விசுவாசிக்கிற விஷயத்துல பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரம் எடுங்க, அதுல அந்த விசுவாசத்தின் அடையாளம் எப்படி வரும் பாருங்க. 3 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து,
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
இனி எவ்விதமாயிருப்போம் இனி வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது,
அதாவது அவர் வெளிப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சம்பவிக்கும் போது,
அவர் இருக்கிற வண்ணமாகவே
நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவருக்கு ஒப்பாயிருப்போம், இயேசுவை போலவே இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்புறம் அடுத்தது,
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
அதாவது அவர் வெளிப்படுகிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்,
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
இதுதான் ரிசல்ட். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பானா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் விசுவாசம் நமக்கு இருக்குது. அவருடைய ரிசல்ட் என்னன்னா, நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். அது உண்மையா விசுவாசம், என்ன செய்யறோம், நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். விசுவாசிக்காட்டி கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். புரியுதா? அதுதான் இந்த யோவான் அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வருகிறார் என்கிற இந்த சத்தியத்தை நம்ம 100% விசுவாசிக்கணும். எந்த நிலைமையிலும் எப்ப வேணாலும் இருக்கும், அதற்கு நான் என்னைக்கும் நான் ரெடியா இருக்கணும். அதற்கு அடிப்படை விஷயம் விசுவாசம் நமக்கு இருக்கணும். விசுவாசம், அவருடைய வருகை குறித்த விசுவாசம் நம்ம ரத்தத்திலேயே ஓடிட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்க முடியும், எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்க முடியும், விழித்திருக்க முடியும். அப்ப அதுக்கு தேவை விசுவாசம் இல்லையா? அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கையில மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் அவனை கொண்டு சென்றது. இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும். அந்த விசுவாசம் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். நாலாவது காரியம், யூதாவின் நிருபத்துக்கு போவோம். யூதாவின் நிருபம் 14 வாசிக்கலாம்.
ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும், அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், அவர்களை கண்டிக்கிறதற்கும், 1000 தமது பரிசுத்த மான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு என்ன செய்கிறானாம், இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசுது கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், அவர்களை கண்டிக்கிறதற்கும், 1000 தம்முடைய பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் அப்படின்னு அறிவித்தான். நியாய தீர்ப்பை குறித்து பேசலாம். ஏனோக்கு அவரை குறித்து ஏனோக்குன்று ஒரு புத்தகம் பைபிள் இல்லையே தவிர, என்னை பொறுத்த மட்டிலே ஒரு நீண்ட காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இந்த உலகத்தில் பைபிள் யாருக்கு கிடைச்சதுன்னா ஏனோக்கு தான். நியாய தீர்ப்பு வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. நியாய தீர்ப்பு எப்ப நடக்க போகுது? ரகசிய வருகை நடக்கணும். ரகசிய வருகைக்கு பிறகு 1000 அரசாட்சி நடக்கணும். 1000 அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன ரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடக்கணும். அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு 1000 அரசாட்சி நடக்கணும். 1000 அரசாட்சிக்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு சம்பவிக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்குது நடுவில். இந்த ரகசிய வருகை இன்னும் நடக்கல. ஆனால் இந்த ஏனோக்கு நியாய தீர்ப்பு வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. இந்த ரகசிய வருகை தெரிஞ்சிருக்குது, அந்திகிறிஸ்து ஆட்சி தெரிஞ்சிருக்குது. ஒன்னு நடுவில் கட் பண்ணிட்டு மூணு அடுத்த சொன்ன புரியாது. அப்போ கர்த்தர் வந்து பாருங்க, அவனுக்கு எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டாரு. யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல கடைசி வரைக்கும் அவனுக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்பாடு நியாய தீர்ப்பு வரைக்கும், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே சொல்லுகிறேன், பைபிள்லேயே மிக நீண்ட காலத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவன் இதை ஏனோக்கு தான். வேற யாருக்கு இவ்வளவு நீண்ட கால வெளிப்பாடு கிடைக்கல? மோசிக்கிறா இருந்துச்சா? மோசில பின்னால வந்தவங்க. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையில் இருந்து கொண்டு நியாய தீர்ப்பு வரைக்கும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான, எவ்வளவு நீண்ட காலத்தின் வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். சாதாரணமாக நம்ம ஒரு நார்மல் கிறிஸ்டியனா நம்ம இருக்கக்கூடாது, நார்மல் கிறிஸ்டியன்ல இப்படி படக்கூடாது. அவருடைய வசனத்தின் ரகசியத்தை அறிந்து கர்த்தர் நம்மோடு பேசணும், நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நம்ம லைஃப்ல இருக்கணும். கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு இருக்கணும். நார்மல் கிறிஸ்டியனா சாதாரணமா என்னமோ நானும் வந்து உட்கார்ந்து போனேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னைக்கு வசனத்தை நான் படிச்ச கர்த்தர் கூட பேசினார், இன்னைக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன உணர்த்தினார், இன்னைக்கு இந்த காரியத்தை என்னை கர்த்தரடை நடத்தினார். நமக்கு அந்த ஒரு நடத்துதல் நமக்கு தெரியணும். ஏனக்கூடிய லைஃப் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா சும்மா பைபிள நம்ம வந்து அந்த தேவ நடத்தல் வெளிப்பாடு இல்லைன்னா இது ஒரு சாதாரணமான புக்கு தான். இதுல இருந்து வெளிப்பாடு இல்லைன்னா பைபிள் வந்து ஒரு ஆர்டினரி புக்கு தான். அது வெளிப்பாடு அதுல இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷம், தேவ சத்தத்தை நீங்க பார்க்க முடியும். அது வந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, பைபிளை நீங்க வந்து ஒரு வெளிப்பாட்டின் புத்தகமாய் பார்க்கணும். வெளிப்பாடு உங்க லைஃப்ல அவசியம். ஜெபிச்சு பைபிள் படிங்க, ஜெபிச்சுட்டு படுங்க, ஜெபிச்சு கர்த்தரோட நீங்க இருக்கும்பொழுது சொல்றேன், உங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்திலையும் கர்த்தர் உங்களோட பேசுறார், இது உங்களுக்கு தெரியணும். நம்ம பிளைண்டா இருக்க கூடாது. உங்களுடைய பர்சனல் சைடுக்கு உங்களுக்கு கர்த்தர் சில காரியத்தை சொல்றது உங்களுக்கு லிசன் பண்ண தெரியணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும், அந்த அனுபவம் வரணும். அட்லீஸ்ட் கனவுலையாத கர்த்தர் பேசணும். பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது ஜபத்தோடு படிங்க, அதன்னு சொல்ல ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். உங்க குழப்பத்திற்கு கர்த்தர் அதற்கு ஆன்சர் கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய விஷயத்திற்கான கர்த்தர் அதோடு பேசணும், பேசுவார். அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். வெளிப்பாட்டின் அனுபவம் இருக்கணும். நாலாவது, அப்படி இருந்தாதான் கர்த்தர் உங்களை நடத்திட்டே போக முடியும். சின்ன சின்ன தப்புகள் இது ஒவ்வொன்றையும் வந்து நாங்க வந்து சொல்லிட்டோம், பிரசனத்தை சொல்லிட்டோம்லாம் இருந்துருக்க முடியாது. டெய்லி உங்க லைஃப்ல நடக்கிற சின்ன தவறுகள் உங்க கையில் இருக்கிற பைபிளையும் உங்களுக்கு சுட்டி காட்டணும். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்க ஜெபத்தோடு, ஏன்னா பைபிளை மட்டும் நீங்க பிளைண்டா படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிசெயர் ஆயிடுவீங்க. ஒப்பனாதான் பைபிளை நீங்க வந்து ஜபம் இல்லாம பைபிளை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு பரிசெயர் ஆயிடுவீங்க. பரிசெயர் யாரு? பைபிளை கரைச்சு குடிச்சவன். புரியுதா? பைபிளை கரைச்சு குடிச்சவன். ஆனா அவனுக்கு ஜபம் இருந்துச்சா? ஜபம் கிடையாது. கர்த்தரோட நேரடி தொடர்பு இருந்துச்சா? அது இல்லை. கர்த்தரோட நேரடி தொடர்பு இல்லாம வெறும் பைபிளை படிச்சா அந்த பைபிள் வசனமே அவனை கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்பட வச்சது. பாத்தீங்களா? அந்த பைபிள் வசனமே, அவன் படிச்ச வேத புத்தகமே அவனை இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட வச்சது. பரிசேயர்களை அவங்கள யாரு? பைபிள் படிச்சவங்க தானே. புரியுது? அப்ப அவங்களுக்கு பைபிளை படிச்சாங்களே தவிர வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாம பைபிள் படிச்சீங்கன்னா நம்மளை பரிசெயர் ஆகிடும். அது பத்தி பைபிள் தான் இருக்குது. பரிசெயர்கள் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க, பிங்கர் டிப்ல வச்சிருந்தாங்க எது கரெக்ட் எது தப்புன்னு. வயல்வெளியில ஸ்ரீஷனோட இயேசு கிறிஸ்து போறாரு, அவங்க ரெண்டு கதிரை எடுத்து வாயில போடுறாங்க, டக்குன்னு சொல்ல தெரியுது தப்புன்னு. அவங்களால சொல்ல தெரியுது எந்த அளவுக்கு பிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க பாருங்க. பைபிள வீட்டுக்குள்ள நுழைச்சா கால கழுவுல கைய கழுவுல ஒவ்வொன்றும் அப்படி பைபிள் அப்படியே கரைச்சு வச்சிருக்கிறான். வாழ்க்கை அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு சட்ட திட்டத்தையும். ஆனா அவனுக்கு கர்த்தரோடு தொடர்பு இல்லை. அப்ப கர்த்தரோடு தொடர்பு இல்லாம அந்த படிச்ச பசனம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனை கர்த்தருக்கு விரோதமானவனாய் மாற்றி விட்டது. என்னைக்குமே சொல்றேன், ஜபம் வேதம் பேரலா போகணும். இல்லைன்னா நீங்க படிக்கிற பைபிளே உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதை பிசாசு யூஸ் பண்ணிடும். வெறும் தலையில மட்டும் அறிவை வளர்த்து கர்த்தரோட தொடர்பு இல்லாமல் தலையில மட்டும் வேத அறிவை வளர்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அது ரொம்ப டேஞ்சர். அது அப்போ ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். வெளிப்பாடு இருந்தால்தான் வசனத்தின் உண்மையான ரகசியத்தை புரிந்து நீங்க நடக்க முடியும். இல்லைன்னா நடக்கவே முடியாது. அதனாலதான் பார்க்கும்போது நாலாவது காரியம், இவன் ஒரு வெளிப்பாட்டு மனுஷனாக இருந்தான். அதுதான் அவனை வந்து தேவ சமூகத்தில் பரலோகத்தில் நடந்துச்சு. அஞ்சாவது காரியம் அதை படித்து பார்க்கிறோம். அவன் இந்த ஆயிரம் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பிரசங்கம் பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்க யார் யார் தருமா? ஏனோக்கு தான். கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசுற ஃபர்ஸ்ட் பிரசங்க யார் உலகத்திலேயே? இன்னைக்கு வருகை குறித்து ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வருகை குறித்து பேசினதான ஒரே மனுஷன் ஏனோக்கு. அன்னைக்கே வருகை பத்தி பேசிட்டான். நோவா நியாய தீர்ப்பு பத்தி பேசினான் இல்ல, அதெல்லாம் இருந்துச்சு, அவங்களுடைய காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைன்னு ஒண்ணு இருக்குது, நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஜாக்கிரதையா இருந்த மனந்திரும்பு. இன்னைக்கு நீ செத்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நியாய தீர்ப்புக்கு முன்னாலும் நீ நின்னாகணும்னு பிரசங்கம் பண்ணான். எப்போ? ஏழாம் தலைமுறையிலேயே. எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நீ எப்படி வேணா வாழ்ந்து செத்தலாம் நினைக்காத. ஒரு நாள் நீ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேல நிக்கணும், ஜாக்கிரதைன்னு பிரசங்கம் பண்ணான். இயேசு கிறிஸ்துவோட வருகையை பத்தி பேசினா, நியாய தீர்ப்பை பத்தி பிரசங்கம் பண்ணா. ஏனோக்கு ஒரு பிரீச்சர், சுவிசேஷத்தை, ரட்சிப்பை, நியாய தீர்ப்பை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு நபராக இருந்தான். நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பெற்ற சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பெற்ற சத்தியம், நமக்கு தெரிந்த ரகசியம், நமக்கு தெரிந்த காரியம், இதை கண்டிப்பா நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். சொல்லணும், சொல்லி மற்றவர்களை கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்தணும், எச்சரிக்கணும், நடத்தணும், நடத்தணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையில் நம்ம அவரை சந்திக்க முடியும். அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஆகினால் தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கும் கர்த்தருடைய வருகை சமீபம். ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். ஒவ்வொரு செகண்ட் நம்ம ஆயத்தமாக நாம் இருக்கணும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. சோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் சம்பவிக்க போகிறது. அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய ரகசிய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுதான் நமக்கு கடைசி ஜெனரேஷன். இந்த கடைசி ஜெனரேஷன் நம்ம இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம கர்த்தருக்காக ஒவ்வொரு நிமிஷமும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விழித்திருந்தால்தான் பரம ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ஆயத்தமாயிருந்தால்தான் அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அவனை குறித்த ஐந்து விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முதலாவது, அவன் தேவனோடு நடந்தான். கண்டினியூஸ் ஃபெலோஷிப், இடைவிடாமல் கர்த்தரோடு ஒரு தொடர்பு அவனுக்கு இருந்துச்சு. முதல் காரியம். இரண்டாவது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நம்ம கர்த்தரோடு நெருங்க நெருங்க நம்முடைய ஜென்ம சுபாவ மனுஷன் காணப்படாமல் போவான். ஜென்ம சுபாவ மனுஷன் இந்த உலகத்தில் காணாமல் போனாதான் இந்த உலகத்தை விட்டு நம்ம காணாமல் போக முடியும். அவருடைய வருகையிலே காணாமல் போக முடியும். மூணாவது, அவன் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். கர்த்தரை விசுவாசிக்கணும், அவருடைய வருகையை விசுவாசிக்கணும். அவர் வரும்பொழுது நாமும் அவரை போல இருப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாவது, அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அந்த விசுவாசம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நான்காவது காரியம், ஏனோக்கு ஒரு வெளிப்பாட்டின் மனுஷனாக இருந்தான். நீண்ட கால வெளிப்பாடு இருந்துச்சு. உங்களுக்கு வேதம் வெளிப்பாட்டின் புத்தகமா இருக்கணும். வேதத்தில் இருக்கிற காரியங்களுக்கு ரகசியம் தெரியணும். அப்பதான் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும், ரெவலேஷன் கிடைக்கணும். சும்மா நம்ம வந்து சாதாரண புத்தகமாய் அதை பார்க்க கூடாது, அதுல இருந்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். அந்த வெளிப்பாடு இருந்தால்தான் நீங்க நடக்க முடியும், அந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்து நடக்க முடியும். வெளிப்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். ஐந்தாவது, தான் பெற்றதான சத்தியத்தை அவன் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனாக இருந்தான். நம்ம ஊழிய செய்யணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று கர்த்தர் சொன்னார். நீயும் ஆயத்தப்படு, அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு, அதோடு கூட உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்துங்கிறார் கர்த்தர். ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வருகை எந்த நிமிஷத்திலும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஆயத்தப்படைகளை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை எந்த நிமிஷம் இருக்கும் என்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் எந்த வினாடியும் சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கேஷுவலா இருந்துடாதீங்க. அவர் வருகிற நாளையும் அந்த நாளையும் தெரியாதபடியால் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகாபரிசு தமிழர்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஆயத்தமாகி உம்முடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாய் எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய வருகையில் நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போகாதபடி அத்தனை பேரையும் கர்த்தனை ஆயத்த நிலைமையில் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமையாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.